الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون وقال أيضا أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال تعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم صدق الله ولا العظيم الله من الذي أركله அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பல நியமத்துகளை செய்திருக்கிறார். அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் அதில் கைரையும் வரக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். அந்த நியமத்துகளை மதிக்காமல் அதற்கு நன்றி செலுத்தாமல் மனிதன் செயல்படும் பொழுது அல்லாஹு தஆலா அவைகளை நீக்கிவிடுகிறார். அந்த கொடுத்த பாக்கியங்களை அல்லாஹ் பறித்து விடுகிறார். எப்பொழுதும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு நியமத்தையும் மனிதன் புறக்கணிக்க கூடாது. அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கும் அந்த அருள் பாக்கியங்களை நியமத்துகளை மனிதன் எண்ணினால் மனிதனாக எண்ணி முடிக்க முடியாது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களை இந்த நாட்டில் உள்ள பிரஜைகளாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். இதுவும் அல்லாஹுடைய ஒரு தெரிவுதான். இந்த நாடு பல சமூகங்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு. இதில் அல்லாஹ் இந்த நாட்டில் ஏராளமான நியமத்துகளை வச்சிருக்கிறார். அந்நிய பல நாடுகளை ஏனைய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நாட்டுடைய வளங்கள், இந்த நாட்டுடைய அல்லாஹுடைய ஏற்பாடுகள் அது ஏராளமான நியமத்துகளை உள்ளடக்கி இருக்கிறது. யார் இதை சரியான முறையில் மதித்து அதுக்குரிய அந்த நன்றியை செலுத்தி வாழ்வார்களோ நிச்சயமாக இதில் நிம்மதியையும் அமைதியையும் காண முடியும். அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கும் இந்த வளங்களை, இந்த பாக்கியங்களை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் எல்லோரும் இதுல சோதனைக்கு உள்ளாகிறோம். இந்த நாட்டில் ஏற்பட்ட 30 வருட யுத்தம் அது இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை. அந்த யுத்தத்துக்கு காரணம் என்ன என்பதை கருத்துக்கு எடுப்பது நாட்டுடைய அனைவர்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. ஏன் இப்படியால் ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டது? யுத்தத்திலிருந்து விமோசனம் பெற்ற நாங்கள் எங்களுடைய கவனம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டுடைய பிரஜை என்ற அடிப்படையில், அவர் பௌத்தராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், ஒரு நாட்டுடைய பிரஜை என்ற அடிப்படையில் அவருடைய சில கடமைப்பாடுகள் இருக்கிறது. அதுகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்கொண்டுதான் நாம் சிறந்த ஒரு நிம்மதியான நிலைமையை அடைய முடியும். முன்னால் ஏற்பட்ட தவறுகளை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அதனால் வரக்கூடிய விளைவுகளும் பயங்கரமாக இருக்கும். இந்த நாள் எங்கோ போயிருக்கும் என்று முன்னைய காலத்தில் பலரும் பல எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார்கள். ஆனால் பலத்த சோதனை, உயிரிழப்பு, பொருளாதார வீழ்ச்சி போன்றவைகள் நாம் என்ன அனுபவித்தோம் என்பதை எல்லோரும் கண்களால் கண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு நிம்மதியான நிலைமை வந்திருக்கிறது. அது தொடர வேண்டும் என்றால் மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும், மனித நேயம் பாதுகாக்கப்பட வேண்டும். மனித நேயம் பாதுகாக்கப்படும் பொழுதுதான் ஒரு சமூகத்துடைய வளர்ச்சியும் உயர்வும் ஏற்படுகிறது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் எல்லாரும் ஒரு இனத்தை சேர்க்கிறோம், நாம் எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்க்கிறோம். இந்த சிந்தனையை இஸ்லாம் முன்வைக்கிறது. அல் கல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் அனைவர்கள் ஒரு குடும்பம். அல் கல்கு இயாலுல்லாஹ், அனைவர்கள் ஒரு குடும்பம். இதனாலதான் நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க இருக்கிறார், நான் சுகயிரமாக இருந்தேன், என்ன நீங்க சேமம் விசாரிக்கல, நான் பசித்திருந்தேன், எனக்கு சாப்பாடு தரல, நான் தாகித்திருந்தேன், எனக்கு தண்ணீர் தரல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடியான பார்த்து கேட்கும் பொழுது, ஏ அல்லாஹ், உனக்கு எங்க பசி, உனக்கு எங்க தாகம், உனக்கு எங்க நோய் என்று சொல்லும் பொழுது, உன் பக்கத்து வீட்டில் ஒருவர், அவர் பௌத்தர், ஹிந்து, கிறிஸ்தவர், மஜூசி, யஹூதி என்பது அல்ல, யாராக இருக்கலாம் மனிதர், இந்த பக்கத்து வீட்டில் ஒருவர் நோயாளியாக இருந்தாரே, அவரை நீ கவனித்திருந்தால் என்னுடைய பாக்கியத்தை நீ பெற்றிருப்பார். அவருக்கு நீ ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்கலையே, அந்த மனிதரை நீ கவனிக்கலையே என்பதுதான் அல்லாஹுடைய கேள்வியாக இருக்கும். கனியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவு முக்கியத்துவத்தை குர்ஆன்ல கொடுத்த காரணத்தினால் தான் لَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ فِي أَحْسَنِ تَقْوِيمٍ, மனிதனை மிக அழகான வடிவத்தில் தோற்றத்தில் படைத்திருக்கிறார்கள். ஆதமுடைய குழந்தைகள் அனைவர்களும் உலகத்தில் வாழ்கிறார்கள், அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறார். ஓ மனிதர்களே, ஓ மூமின்களே, ஓ மனிதர்களே, இன்னா கலக்குதாக்கும் ذكر وانثى, உங்கள் ஆண் பெண்களாக நாம் படைத்திருக்கிறோம். ஜாலாக்கும் சுகூப கபாயில், உங்கள் குல கோத்திரங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். எதுக்காக? ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக. உங்கள சங்கையானவர் யார்? அவர் உள்ளச்சத்துடன் பயபக்தியுடன் இருக்கக்கூடியவர் தான் உங்களில் சங்கையானவர் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறார். அதனால் இதுவரை காலம் ஏற்பட்ட இந்த சோதனையிலிருந்து விமோசனம் பெற வேண்டும் என்றால் மனிதர்களை மதிக்கும் அந்த தன்மை இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். மனிதர்கள் மனிதர்களை மதிப்பது, ஒருவர் ஒருவரை அவருடைய அந்தஸ்தை புரிந்து செயல்படுவது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுனஸ்ஸில அன்னாஸ மனாஸிலஹும், நபியவர்கள் நம்மை ஏவிருக்கிறார்கள், மக்களை அவர்களுடைய அந்தஸ்துக்கேற்ப மதித்து நடங்கள் சொன்னார். அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலம் அன்ஸிலுன்னா மனாசிலஹும். ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், நபியவர்கள் கட்டளையிட்டார்கள் என்பதை மக்களை அவர்களுடைய அந்தஸ்துக்கேற்ப மதித்து நடங்கள் சொன்னார். அதே இதை வலியுறுத்துகிறது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் அவருடைய அந்தஸ்துக்கேற்ப மதிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய கடமைப்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படை கோட்பாட்டின் கீழ் நாம் அனைவர்களும் இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள்,
ஒரு குடும்பமாக அல் கல்கு இயாலுல்லாஹ், இந்த படைப்புகள் எல்லாம் ஒரு குடும்பமாக, இந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய நேரம் தான் நாட்டுடைய வளர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் வரும், மனித நேயம் பாதுகாக்கப்படும், உயிர்களுக்கு மதிப்பிருக்கும், பிறருடைய கொள்கைகளுக்கு மதிப்பிருக்கும், பிறருடைய நடவடிக்கைகளுக்கு மதிப்பிருக்கும், சொத்து செல்வங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், மனிதனுடைய மானத்துக்கு பாதுகாப்பு இருக்கும். கனிவார்களே, இந்த இஸ்லாம் வழிகாட்டும் இந்த அடிப்படையை முன்வைத்து செயல்படுவது, இது பொதுவான எல்லோருக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இது கடமையாக இருக்கு. நான் ஒரு அமைதியை நிம்மதியை உருவாக்க வேண்டும் என்றால் முன்னால ஏற்பட்டவைகளை ஒரு நாளும் திரும்ப நாம மீட்டுக் கொள்ளக்கூடாது. இன்று என்ன காட்சி அளிக்கிறதுன்னா, மனிதர்களுக்கு, மனிதனுடைய மானத்துக்கு, மனிதனுடைய கண்ணியத்துக்கு, மனிதனுடைய சொத்துக்கு, உடமைக்கு, உயிருக்கு, அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. மனிதன் எப்படி விமர்சிக்கலாம், மனிதர்களை எந்த வார்த்தைகளாலும் பேசலாம் பேசலாம், எப்படியான எத்துக்கட்டுகளை ஒருவர் மீது உண்டாக்கலாம், அபாண்டமான பழிகளை சுமத்தலாம் என்று அந்த மனிதர்களுக்குள்ள மதிப்பு, மனிதருக்குள்ள கண்ணியம், மனித நேயத்தை பாதுகாப்பதற்குரிய அடிப்படைகள் இல்லாமல் போய்கொண்டிருப்பது மிகவும் ஒரு அபாயகரமான நிலைமை. இரண்டாவது என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், துவேஷம், ஒருவருக்கொருவர் குரோதம், வைராக்கியம், ஒருவருக்கொருவர் அனாவசியமான வீரான தப்பான கருத்துக்களை ஒருவருக்கொருவருக்கு மத்தியில் உண்டாக்குவது, குரோதத்தை வைராக்கியத்தை. யானைக்கு வைராக்கியம் இருக்கு, ஒட்டகத்துக்கு வைராக்கியம் இருக்கு, அது மனிதனுக்கு உருவாக்கப்பட்டா. மனிதன்ல அந்த கோராமத்தன் குரோதத்தன் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யும் அந்த உணர்வுகள், ஏனைவார்களே, இது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கும். மனிதர்களுக்கு மத்தியில அன்பையும் விட்டுக் கொடுப்பையும் பரப்ப வேண்டுமே தவிர, வைராக்கியத்தையும் குரோதத்தையும் துவேஷத்தையும் பிறர்கள் மீது அநியாயமான அட்டகாசங்களையும் ஒரு நாளும் இடமளிக்க கூடாது. அதுக்கு இடமளிப்பது அது அநியாயத்தை, அது எந்த காலத்திலே கூட அநியாயம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு நாளும் அது நீடிக்க போறது கிடையாது. நான் இந்த மெம்பரில் ஒரு ஜும்மா ஓதிருக்கிறேன், சஹீஹ் புகாரில உள்ள கிதாபுல் மதாலில் அநியாயங்கள் என்ற தலைப்பில், அதில் 42 ஹதீஸ்களை நான் சுருக்கமாக ஒரு குத்பாவில் விவரித்திருக்கிறேன். கனிவானவர்களே, அநியாயம் செய்த யாரையும் அல்லாஹ் உலகில் விட்டு வைத்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார், ஒரு நாளும் அநியாயம் செய்யாத. மனிதனால சில நேரத்தில் அநியாயங்கள் நடந்து விடுகிறது, அந்த நேரத்தில் விழிப்படைய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு குடிப்பானத்தை வலது பக்கத்தில் தான் கொடுக்கணும், இடது பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். வலது பக்கத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அல்லது ஒரு சிறு பையன் உட்கார்ந்திருக்கிறார், சஹாபி. நபி அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த நேரத்தில் நான் கொடுக்க வேண்டியது வலது கையில் உள்ளவருக்கு, இடது கையில நான் கொடுத்தா இங்க ஒரு என்னால் ஒரு அநியாயம் நடந்து விடும், அந்த அநியாயத்தை நான் செஞ்சுவிடக் கூடாது என்பதற்காக அந்த சிறு பையனிடத்தில் நபி அவர்கள் சஹாபியிடத்தில் அனுமதி கேட்டார்கள். அவர் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார். உங்களோட கையால் எனக்கு முதலாவது கிடைக்கிறத நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் என்று அவர் எடுத்துக்கொண்டார். நபி அவங்க கொஞ்சம் கோபத்தில் கையில் அப்படி அமைத்து விட்டார். நான் விரும்புகிறேன் இங்க கொடுக்க, அபூபக்கர் பக்கத்தில் இருக்கிறார், நீ அதை விட்டுக் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமில்லை. நபி அவர்கள் அங்க கொடுத்தார்கள். அல் ஐமன் ஃபல் ஐமன், வலப்புறத்தில் உள்ளவருக்கு கொடுக்க வேண்டும். இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அநியாயங்கள் என்ற பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் எங்களால் நடக்கக்கூடாது, அதை தான் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர் இருந்தார், நரக வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். நரக வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த அந்த ஜுரைஜ் தாய் வந்து அழைத்தார், மகனே வா. அந்த ஜுரைஜ் இபாதத்துடைய லைஃப், அந்த ரசி ருசி, அந்த இன்பம், அந்த ஆர்வம், அந்த ஆசை, அந்த துடிப்புல உம்மி சலாத்தி தாயா தொழுகையா என்றதுல தொழுகிலே ஈடுபட்டிருந்தார். தாய்க்கு வந்தது கோ செத்து விட்டால் அந்த தாய் அல்லாஹ் என்ன மகனை விபச்சார குற்றத்துக்கு ஆளாக்குவார். தாய்மார்களுக்கு சில நேரத்தில் என்ன வார்த்தையெல்லாம் திட்டுவதுன்னு கூட தெரியாது. கோவம் தான் எது சரி பாவிக்கிறது. கொஞ்ச நாள் போகல அந்த வணக்கம் செய்யக்கூடிய சுரேஜுடைய வீட்டு வாசல்ல ஒரு பெண்மணி குழந்தையோடு நிற்கிறார். யாருடைய குழந்தை? இவனுடைய குழந்தை. உலகத்துடைய வழக்கம் என்ன, ஒருவரை குற்றவாளியாக்கும் பொழுது விசாரிக்கிறது இல்லை, அப்படியே அவர் மீது அந்த பழியை சுமக்கிறது. ஆற விசாரித்து தெளிவு பெற்று தான் ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வரணும். உடச்சி தகர்த்து அந்த மனிதரை பாதையெல்லாம் இழுத்து அடியாயம் செய்து அவர் அப்படி கொண்டு போய் காசி கோட்டில் நிறுத்தினார்கள். இவன் ஒரு குற்றவாளி, வெளிப்படையாக நடிக்கிறார், இவன் ஒரு சூஃபிய போல இருந்து கொண்டு இப்படி அட்டகாசத்தை செய்திருக்கிறான் என்று அவன் மீது அபாண்டம் சுமத்தப்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சில சந்தர்ப்பங்களை மனித வாழ்க்கையில ஏற்படுத்துவதுண்டு வேளாண் சகோதரர்களே. அதை எனக்கும் ஏற்படும், உங்களுக்கும் ஏற்படும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் ஏற்படும். யாருமே எங்களுக்கு பரிந்து பேச வரமாட்டார்கள். உலகத்திலேயும் அப்படி நிலைமைகள் வரலாம், நாளை மறுமையிலையும் அப்படி நிலைமை வரலாம். யாருமே சொல்றதுக்கு ஆயிஷா ரதி அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமை வந்தது. தமிழர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா என்னமா நடந்தது, மக்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களே, தாயே சொல்லுகளே, நான் நிரபராதி அல்லவா, என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் ஒரு தப்பான செயலில் ஈடுபட்டதில்லையே தாயே, சொல்லுகளே குருமா. தாயவர்களை பார்த்து கேட்டார்கள் அவையவர்கள் முன்னிலையில், என்னுடைய மகள் தூய்மையானவர்கள் என்னால் சொல்ல முடியாத நிலைமை. அந்த தாய் மௌனமாக இருந்து விட்டார். தந்தையை பார்த்து அம்புக்கிறது, நான் அவர்கள் நீங்கள் எனக்காக பேச வேண்டும், தந்தையை பேசுங்கள் சொன்ன பொழுது அபுபக்கர் அவர்களும் தலையை கீழே போட்டு விட்டார்கள். தாயும் பேசவில்லை, தகப்பனும் பேசவில்லை, அன்புடன் பாசத்துடன் இருந்த அந்த கணவன் நபியவர்களும் எனக்கு பேசவில்லை என்றவுடன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ரோஷத்திலும் கோபத்திலும் கண்ணீரும் அப்படி படித்துக் கொண்டிருந்த கண்ணீரும் நின்றுவிட்டது. திரும்பினார்கள் தன்னுடைய கவனத்தை இறைவன் பக்கம். யாரெல்லாம் நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் பன்றாடிய பொழுது அல்லாஹ் சூரத்து நூருடைய 13 குர்ஆனுடைய ஆயத்துக்களை இறக்கி வைத்தான். ஆயிஷா நிரபராதிதான். யாரெல்லாம் உங்களை பழிசுமத்தினார்களோ அவர்கள் தான் குற்றவாளிகள், நீங்கள் அவர்கள் விஷயத்துல பலவருத்தப்பட வேண்டாம், அல்லாஹ் இதுல கயிறு வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் நிரபராதி என்பதை நிரூபித்தார். மேலான ஜுரைஜுக்கும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. எனக்கு யாருமே உதவி செய்வதற்கு, பேசுவதற்கு, சாட்சி சொல்வதற்கு யாரும் இல்லாத இந்த நேரத்தில் யாரிடத்தில் உதவி கேட்பது? யாரா நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த ஜுரைஜ் எழுதி பேசி காட்சித முன்னிலையில அந்த குழந்தையின வயிற்றுல கையை வைத்தான். ஈசாலை சிலாசை பேச வைத்த அல்லாஹ் இக்கல்லி முன்னாசத்தில் மாதிரி வாக்குகளா சிறு பிராயத்துல ஈசாவை பேச வைத்த அல்லாஹ் ஷஹீது ஷாஹிது மின் அஹ்லிஹா ஒரு தஃப்ஸீரின்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த சுலைஹா விரட்டி வந்த நேரத்தில் ஒரு சிறு குழந்தையை பேச வைத்த அல்லாஹ் தாயை தாயையும் மகனையும் நெருப்புக்குள்ளே புது வாசிகளை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை தாயை பார்த்து தாயே நெருப்பல்ல கூச்சோலை என்று அல்லாஹ் பேச வைத்தாலே அந்த குழந்தை பேச வைத்த அல்லாஹ் இன்றே இந்த ஜுரைஜுக்காக இந்த குழந்தையை பேச வைத்தால் இவரில் என்னுடைய தந்தை அதோ அந்த தோட்டத்தில் இருக்கிறார் அவர்தான் என்னுடைய தந்தை என்ற குழந்தை பேசியது. கன்னியமானவர்களே, அநியாயங்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ் இப்படிதான் உதவி செய்கிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அநியாயக்காரனுக்கு உதவி செய்ய வேண்டும். சொல்கிறார்கள் உதவி செய், யாருக்கு அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு அநியாயக்காரனுக்கு. யார் சொல்லலாம் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்வது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அநியாயக்காரருக்கு நீங்க உதவி செய்ய சொல்றீங்களா? எப்படி உதவி செய்யலாம்? அவருடைய அநியாயத்தை தடுத்து நிறுத்துவது அவனுக்கு நீ செய்யும் உதவி என்று சொல்றார்கள். அநியாயங்கள் நடக்கிற பொழுது அதிலிருந்து பாதுகாப்பதே எங்களுடைய ஒரு கடமையாக இந்த தலைப்பை நான் தெரிவு செய்தது இந்த நாட்டுடைய நலனுக்கான. இந்த நாட்டுடைய நலனை சிந்திக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், உலமாக்கள், எங்களுடைய மெம்பர்கள், எங்களுடைய மசிதுகள். தீவிரவாதத்தை பரப்புவதல்ல, சுயேச்சத்தை பரப்புவதல்ல, தவறான பண்பாடை பரப்புவதல்ல, மத்த மதங்களை தவறாக விமர்சிப்பதை ஒரு கலாச்சாரமாக ஆக்கிக் கொள்ளும் மேடைகள் அல்ல இந்த மெம்பர்கள். மனிதர்களை மதிக்கும் இடங்கள் இது. குரோதத்தை வைராக்கியத்தை இல்லாமலாக்கும் இடம் இது. மனிதர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் இடம் இது. மதங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வை வளர்க்கும் இடம் இது. அதுதான் இந்த மெம்பர் மேலான அவர்கள் இதுக்காக தான் இந்த மெம்பரை பயன்படுத்தினார்கள். மனிதர்கள் மத்தியில் விரோதத்தையும் குரோதத்தையும் வைராக்கியத்தையும் துவேசத்தையும் உண்டாக்குவதற்கான வார்த்தைகளை ஒரு நாளும் இந்த மெம்பர் பேசியதும் கிடையாது, பேச போவதும் கிடையாது. இந்த மெம்பர் எதை பேசும்? இந்த மெம்பர் பேசும் பொழுது மனிதர்களை மதிக்க வேண்டும் என்பதை பேசும். யூதனுடைய படமாக இருந்தாலும் பௌத்த சகோதரனுடைய பௌத்த சகோதரனுடைய சகோதரியுடைய அது மையத்தாக இருந்தாலும் எழுந்து நெல்லுங்கள் என்பதை தான் இந்த மெம்பர் சொல்லி தருவே தவிர குரோதத்தை ஒரு நாளும் இந்த மெம்பர் சொல்லி தர மாட்டார்கள். இதை எத்தி வைக்க வேண்டும். இந்த நாட்டுடைய உயர்மட்டத்தில் இருந்த அனைவர்களுக்கும் இந்த தூதை அனுப்பி வைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எங்களுடைய மெம்பர் மேடைகள் இதைதான் முஸ்லிம்களுக்கு உலக அனைவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் இந்த நாட்டுக்கு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த நாட்டுக்கு பல நேமத்துகளை தந்திருக்கிறார். இந்த நேமத்து எல்லோருக்கும் சிறப்பாக அனுபவிக்க வேண்டும் என்றால் மனித நேயம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதர்கள் மதிக்கும் பண்பை உருவாக்கப்பட வேண்டும். அதுக்குரிய வழிகளை நாம் காண்பிக்க வேண்டுமே தவிர யாரும் மனிதர்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் வைராக்கியத்தையும் உண்டாக்கும் அந்த தன்மைகளை ஒரு நாளும் இடமளிக்க கூடாது. பண மோகம் இருக்கிறதே அது மார்க்கங்கள் எல்லாம் தூக்கி வீசி விடுகிறார். எல்லா காலத்திலையும் பொருளாதாரத்தின் வளர்ச்சி என்ற பெயரில் மார்க்கத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு மனிதனை கொண்டு போடுறதுதான் துனியாவுடைய மோகம் கொடுக்கும் மனிதனுக்கு முக்கியமான பாடம். துனியாவுடைய மோகம் வந்தால் ஹுப்பு துனியா ரஸ்ஸுக்குல்ல கத்தியா, துனியாவுடைய மோகம் எல்லா பாவத்துக்கும் சிறந்த திரவே. அவர்கள் சொன்னார்கள் துனியாவுடைய மோகம் வரும் பொழுது அது கெசினோண்டு பார்க்காதே, அது விபச்சார விடுது என்று பார்க்காதே, அது சிகரெட் என்று பார்க்காதே, அது குடி போதை என்று பார்க்காதே, அது என்னென்ன கேஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ் என்று பார்க்காதே, அது எல்லாத்தையும் கை தட்டி தட்டி வரவேற்றும். பொருளாதார வளர்ச்சி மனிதனுக்கு அந்த டிவைன் மெசேஜ், ஆத்மீக வழிகாட்டல், அல்லாஹுடைய அந்த வகையுடைய வழிகாட்டல் இல்லாத பொழுது மனிதன் புத்திக்கு முகத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து இன்டலெக்ட் என்ற அந்த பகுத்தறிவுக்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுத்து மனிதன் செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுக்குரிய மதிப்பு இல்லாமல் போகும். மானம், கண்ணியம் எல்லாம் பறிபட்டு போகும். எய்ட்ஸ் டே என்று வரக்குல எய்ட்ஸ் டே அன்னைக்கு தான் எய்ட்ஸ் பற்றி ஞாபகப்படுத்துவார்கள். 1970 எய்ட்ஸ் கொண்டு இருக்கவில்லை, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இத்தனை மில்லியன் எய்ட்ஸ் உண்டாக இருக்கிறது என்று அந்த எய்ட்ஸை ஒழிப்பதற்குரிய நாள் என்று அந்த ஒரு நாளை மட்டும் ஞாபகப்படுத்தி போத மாட்டாது. அப்படி ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்தி அதை அதல்ல, அது வருவதற்குரிய பாவமான காரியங்கள் என்ன, பாவமான காரியங்கள் இல்லாமல் ஆகுவதற்குரிய அத்தனை வழிகளையும் செய்வதை கொண்டுதான் அது தடுத்து நிறுத்த முடியுமே தவிர அது இல்லாமல் ஒரு நாள் நிறுத்தப்பட முடியாது. மனிதனுக்கு வரக்கூடிய பணத்தின் மோகம், பொருளாதாரத்தின் மோகம், ஆட்சியின் மோகம் மேலான சகோதரர்களே, அது எல்லா பாவமான காரியத்தையும் மனிதனை தூண்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குகிறது. அந்த நிலைமையிலிருந்து இந்த நாடும் பாதுகாக்கப்படுவதே மிகவும் அவசியமாக இருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த மதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தேரும் அந்த நிலைப்பாட்டை கடைபிடித்தால் நிச்சயமான ஒரு அமைதியான நிலைமையை நாம் காண முடியும். முதலாவது நான் சொல்ல விரும்புவது, இஸ்லாமுடைய கண்ணோட்டத்தில் மனிதர்களுக்கு மதிப்பு வழங்குவது, ஒரு நாட்டுடைய அமைதியை கொண்டு வருவதற்கு அதுக்குள்ள அந்த வழிகாட்டல் இஸ்லாம் என்ன சொல்கிறது, மனிதர்களை மதிங்கள், மனிதர்களுக்குரிய உரிமைகளை கொடுங்கள், மனிதர்களுக்குள்ள பாதுகாப்பை கொடுங்கள், மனித உயிர்களுக்கு உள்ள கண்ணியத்தை கொடுங்கள் என்பதை இஸ்லாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள அந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அவைகளுக்கு வழிகாட்டியவுடன் அநியாயங்கள் நடக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரிதான், உலகத்தில் அநியாயம் நடத்தினால் பெரும்பான்மை சமூகத்துக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கொள்வீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால வாழ்ந்த சிறுபான்மை சமூகம் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு பெரிய அட்டகாசங்கள் செய்தது. அதுல ஒரு மனிதர் தான் நெல்சன் மண்டேலா, தன்னுடைய பெரும்பான்மை சமூகத்துக்காக வேண்டி 27 வருஷம் சிறை அனுபவித்தார். அநியாயம் செய்யப்பட்டது. அந்த அபாசிய சட்டத்தின் மூலமாக சவுத் ஆப்பிரிக்கா பெரிய ஒரு சோதனைக்கு தள்ளப்பட்டது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சவுத் ஆப்பிரிக்காவுடைய பொருள்கள் எல்லாம் தடுக்கப்பட்டது ஒரு காலம். அதை எங்கட கண்களால கண்டோம். நான் நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்து வந்த அந்த வருடம் நான் சவுத் ஆப்பிரிக்கால தான் இருந்தேன். சோதனை, அவர் 27 வருஷம் தன்னுடைய இனத்துக்காக போராடினார். 27 வருஷம் அநியாயம் செய்யப்பட்டது. அநியாயம் நடக்கும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வாரதில்லை. ஆனால் மிக மிக சிறந்த முறையில் போராடினார். உயிர் பறிக்கொடுக்காத முறையில் சிறையில் இருந்து வந்து அந்த வெற்றியை அடைந்தார் அந்த மனிதர். அந்த மனிதருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத்தை அவருக்கு நாடவில்லை போன்று தென்படுகிறது. கன்னிமார்களே, ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். அதற்கு பிறகும் அவர் வந்ததற்கு பிறகு அந்த நாட்டில் ஐக்கியத்தை ஒற்றுமையை கொண்டு வருவது, பல இனங்களுக்கு மத்தியில் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை முன்வைப்பதற்கு பெரிதும் பாடுபட்ட ஒரு மனிதன் தான் நெல்சன் மண்டேலா. கன்னிமார்களே, யாரிடத்திலிருந்து படிப்பினை பெற வேண்டுமோ அவர்களிடத்திலிருந்து படிப்பினை பெறுவது எங்களுடைய நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு பிரதானமான அம்சமாக இருக்கிறது. ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் உடைய வீட்டில் பெண்கள் அவர்களுடைய மாதவிடாய் ரத்தத்தை பரிசோதிப்பதற்காக வேண்டி ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களிடத்தில் அனுப்பி வைப்பார்களாம். ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் அந்த ரத்தத்தை பரிசோதனை செய்து சொல்வார்களாம், இது உங்களுக்கு மாதவிடாயா அல்லது நோயின் காரணத்தினால உண்டாகி இருக்கிறதா என்று சொல்வார்கள். அப்பொழுது அஸ்மா ரதி அல்லாஹுடைய மகனார் சகோதரியின் மகன் மருமகன் உருவா ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் வந்து கேட்டாங்க, சாட்சி ஆச்சரியமாக இருக்குது, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு பாடம் இருக்கிறது, அது எனக்கு புரியுது. நபி அவர்களோட சேர்ந்திருந்ததினால இப்படியாக நீங்க பெற்றுக்கொண்டீங்க, ஆனா நீங்க வைத்தியத்தையும் பேசுறீங்களே, எப்படி இது உங்களுக்கு கிடைச்சிட்டு கேட்ட நேரம் ஆயிஷா ரதி அல்லாஹு சொன்னார்கள், சில நேரம் யகூதிகள் வந்து நபியோட மருந்தை பற்றி பேசுவார்கள், அதை நான் கேட்டு கேட்டு பாடமாக்கினதுதான் எனக்கு இது கிடைச்சது சொன்னார்கள். கனிவார்கள், எவ்வளவு பெரிய பங்களா நபியுடைய, அவ்வளவு பெரிய வசதியா இருந்தது அந்த வீடு. வந்து உட்கார்ந்தா இவங்க மத்த பக்கம் திரும்பிதான் இருக்கணும். 10 பேர் சாப்பாடு வலிமாக்க உட்கார்ந்த நேரத்தில் அவர்களுடைய கை ஒரு சஹாபியுடைய கைக்கு மேலுக்கு பட்டு விட்டது. அல்லாஹ் குர்ஆனுடைய சூரத்துல் அஹ்சாபுடைய அந்த ஆயத்தை இறக்கி வைத்தார், சாப்பிட்டா கலைஞ்சு போங்க, அங்க பேசிக்கொண்டிருக்காதீங்க, இருக்கிற இடமே சின்னது, அதிலேயே நீ உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தா என்ன ஞாபகம் இருக்குது. சூரத்துல் அஹ்சாபுல அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல யூதர்களுடைய அறிவை கொண்டு புரோசனம் அடைந்தார்கள். இந்த நாடு சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த அணுகுமுறை, அந்த நெல்சன் மண்டேலா, நீங்க குர்ஆன் எடுக்கிறீங்க இல்ல, ஹதீஸ் எடுக்கிறீங்க இல்ல, உங்களோட பௌத்த மதத்தை எடுக்கிறீங்க இல்ல, ஹிந்து மதத்தை எடுக்கிறீங்க இல்ல, கிறிஸ்தவ மதத்தை எடுக்கிறீங்க இல்ல, சரி, ஒரு நாடுடைய ஒரு அனுபவத்தினாலும் எடுத்து இந்த நாட்டுக்கு ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு சூழலை கொண்டு வருவதற்கு பாடுபட வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு அன்பு, ஒருவருக்கொருவர் எப்படி நாங்கள் விட்டுக் கொடுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய முக்கியமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பிரியார்களே, அதற்கு வச்சியில நாங்கள் நீங்க செய்ய வேண்டியது என்ன? நீங்க நாங்க மிக பிரதானமாக இந்த கால சூழல் என்ன நடக்குது என்று தெரியாது. காலையில் எழுந்தினால் என்ன செய்திருக்குமோ என்றுதான் எழும்ப வேண்டியிருக்குது. இன்றைக்கு காலையில் எழுந்தி வாட்ஸ்அப்ல இதுல மெசேஜ்ல எதுவும் பாக்குறேன்னா, ஓ அங்க என்னமோ நடக்குதுதான் ஒரு கவலையான செய்தியை தருகிறேன். ஒருத்தர் செய்தி அனுப்புகிறான். ஒவ்வொரு நாளும் காலையில ஹதீஸ்ல வருகிறது, ஒரு ஒரு காலம் வரும், காலையா இதா மூமினாக இருப்பானா மாலையில காஃபிராகி போவான். மனிதனுடைய ஒரு பதட்டமான நிலைமை நாளுக்கு நாள் அதிகரித்து போகிறது. அதுலயும் இலங்கையில ஒரு 30 வருஷ யுத்தத்துல ஒவ்வொரு நாளும் என்ன மகனை பறி கொடுத்துட்டனா, என்ன கணவனை பறி கொடுத்தனா, என்ன சகோதரனை பறி கொடுத்தனா, என்ன குடும்பம் போயிருச்சா, என்ன நண்பர்கள் போயிட்டார்களா, என்ன சொத்து செல்வம் போயிருச்சா, என்னுடைய யாரும் போயிட்டாங்கன்ற பயத்தில்தான் இந்த நாடே பதறி கொண்டிருக்கிறது. அதை ஒரு பௌத்த தாயாக, இந்து தாயாக, கிறிஸ்தவ தாயாக, முஸ்லிம் தாயாக, யாராக இருந்தாலும் எல்லாரும் அதே பதற்றத்துல தானே வாழ்ந்தோம். திரும்ப அதே நிலைமை வரணுமா? வேண்டாம் அந்த நிலைமை. அதுக்கு முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி, ஒரு சிலர், எல்லாரும் அல்ல. ஒருவர் சொன்னாரு, இன்னைக்கு பெரிய பெரிய லீடர்ஸ் கை கொடுக்கிறது இல்லையா? ஏன்னா கையில கூட கிளவுஸ போட்டு அதுல ஜெர்ஸ் வச்சு மனிதனுக்கு பரப்புறதுக்குண்டான அந்த அணுகுமுறையையும் இன்னைக்கு கையாள்றாங்க. ஒருவரை கொல்லணும்னா அவனுக்கு இன்ஜெக்ஷன் அடிக்க தேவையில்லை, அதுல சில கிருமிகளை வச்சு அவன கையில அதை ஏற்றி விட்டாலே தட்டுவிட்டாலே போதும், அதை அவன் அழிக்கிறதுக்கு காரணமாக விதவிதமான கண்டுபிடிப்புகள் அநியாயத்தை செய்வதற்கு மனிதர்கள் இன்று கையாண்டு கொண்டே இருக்கும் ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கிறது. மேலான சமூகத்திலே அப்படிப்பட்ட நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாங்களும் மற்ற ஒரு சிலர் தவறான அணுகுமுறையை கையாள்றதுனால நாங்களும் பலிக்கு பலி, நீ அடித்தாய் நான் அடிப்பேன், நீ ஏசினாய் நான் ஏசினேன், ஓனம் இஸ்லாத்தை நான் விமர்சிக்கிறேன், அதுக்காக நான் பௌத்த மதத்தை நான் விமர்சிப்பேன். இல்ல, வலா தஸ்தவில் ஹஸனத்து வலா சய்யா இஃபா பில்லதி அஹ்ஸன், நலவும் தீமையும் சமமாக மாட்டாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யாரும் உங்களை எதிர்த்து பேசினால், குர்ஆனுக்கு எதிராக யாரும் செயல்பட்டால், யாரும் மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு எதிராக பேசினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஃபா பில்லதி அஹ்ஸன் ஃபைதல்லதி பைனகு வ பைனஹு அதாவது கன்னஹு வலியுல் ஹமீம். அப்படி எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதுக்கு அழகான முறையில் பதிலளிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய கலாம் நமக்கு சொல்லி தருகிறது. நாங்கள் ஒரு நாளும் பத்துவாவை கொண்டு நாசமான அவர்களுக்கு துவாக்களை கொண்டு ஒரு நாளும் நாங்கள் பதில் கொடுக்க கூடாது. எங்களுடைய குர்ஆன் நமக்கு தரும் முக்கியமான பாடம், நாங்கள் அவர்களுக்கு துவாவை கொண்டுதான், அவர்களுக்கு எங்களுடைய பண்பை கொண்டுதான், எங்களுடைய அஹ்லாக்கை கொண்டுதான் பதிலளிக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, அதை கொண்டுதான் நாம் ஈதேசத்தை அடைய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்திலிருந்து வரக்குல அவர்கள் கேட்ட துவாவும், யா அல்லாஹ், இந்த கௌம் அவர்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள், நீ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று நபி அவர்கள் மன்றாடினார்கள். நானும் நீங்களும் மேலான சகோதரர்களே, ஒரு நாளும் இந்த பௌத்த மக்கள் நல்ல மக்கள், இந்த நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவ இந்து மக்கள் நல்ல மக்கள், ஒரு சிலர் எல்லா மதங்களையும் இருக்கிறது போல ஒரு சிலர் சில சில பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி எடுக்கிறார்கள். நாங்களோ நீங்களோ எந்த சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு பதில் இம்மா, நீ பழிக்கு பழி எடுப்பவனாக ஆகிவிடாதே. அவன் அடித்தான் நான் அடித்தேன், அவன் ஏசினான் நான் ஏசினேன். மற்ற மதங்களை திட்ட வேண்டாம் என்று குர்ஆன் நமக்கு தடுத்திருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு மார்க்கத்துடைய எங்களை விமர்சித்தார்கள், எங்களை ஏசினார்கள், எங்களை ஒரு சாராரை அடித்தார்கள், அதுக்காக 10 பேர் அடித்தோம், அப்ப நாங்கள் அநியாயக்காரர்களாக உலகத்தில் மாறிடுவோம். எங்களை ஒரு பல் உடைச்சா ஒரு பல் உடைக்கிறதுக்கு அது சட்டத்தின் மூலம் தான் இடம் இருக்கிறதே தவிர அடியெடுத்தவர்களா வேட்டக்காரர்களாக மாறினால் உலகத்தில் ஒரு நாள் அமைதியை கொண்டு வர முடியாது. அதனால் இந்த நாட்டுக்கு இன்றைக்கு தேவை முஸ்லிம்களுடைய அல்லா, முஸ்லிம்களுடைய பணிவு, முஸ்லிம்களுடைய துவா, முஸ்லிம்களுடைய வியாபாரத்தில் உள்ள நேர்வு, முஸ்லிம்களுடைய அவர்களுடைய வாசனத்தில் பழக்க வழக்கத்தில் உள்ள அந்த சீரான எளிமையான வாழ்க்கை முறை நாங்கள் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்போட துவாவோட பணிவோட அகலாக்கோட வாக்குகளை நிறைவேற்றுவதோடு எங்களுடைய இந்த வீரை காட்டுவோம் என்று சொன்னால் ஏராள சகோதரர்களே, அடுத்து மிக முக்கியமான விஷயத்துல நாங்கள் நீங்க கவனம் செலுத்துறதுல தவறிழைத்து இருக்கிறோம். அதுக்கு எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுவிட்டு அதுல கலந்திறங்குவது மிக முக்கியமாக இருக்கும். அது என்னென்றால் எங்களுடைய மார்க்கத்தை பற்றி ஏற்பட்டிருக்கும் தவறான கருத்துக்களை என்னென்ன வழியில அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியுமோ அதை நிவர்த்தி செய்வதற்குரிய அந்த வழிகளில் நான் நீங்க அனைவர்களும் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு ஊர்லயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பக்கத்தில் உள்ள சர்ச்சாக இருக்கலாம், பன்சலையா இருக்கலாம், கோவிலாக இருக்கலாம், இவர்களை கூப்பிட்டு ஒரு நாள் அவர்களோடு அமர்ந்து அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை பற்றி உள்ள அறிமுகம் செய்வதை இந்த நாட்டுடைய எல்லா பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அனைவர்கள் மீது ஒரு பொறுப்பாக இருக்கும். சந்தேகங்களை வளர விட வேண்டாம், நிவர்த்தி செய்வதற்குரிய வழிகளை செய்ய மோதிக்கின்னு வரக்கூடியவர்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்துக்கு முன்பு நிறுத்துங்க. முஸ்லிம்களாகிய நாங்கள் கோலைகள் அல்ல. நான் உலகத்தை விட்டு பிரியும் பொழுதை ஈமானோடு பிரிந்தால் அதுகளுக்கு ஷஹாதத்தாக இருக்கும். நாங்கள் கோலைகள் அல்ல, சட்டத்துக்கு அடிபடுவோம், சட்டத்தின்படி வாழ்வோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிப்போம். முஸ்லிம்கள் தைரியமாக இருப்போம், கோலைகளாக மாட்டோம். நாம் எதுக்கும் அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி நபியுடைய வாழ்க்கையின்படி அஹ்லாக்கை முன்வைத்து நாட்டுடைய சட்டத்தை பேணி வாழ வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் பெருவிசுவாராக. அல்லாஹ் எங்களை நீ மன்னிப்பாயாக, சிறந்த முஸ்லிம்களாக வாழ செய்வாயாக, தப்பு தவறுகளை மன்னித்து விடுவாயாக, குற்ற குறைகளை மன்னிப்பாயாக, உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க கிருபையாயாக. தீன் இஸ்லாம் காட்டி தந்த இந்த முன்மாதிரிகளை இந்த நாட்டு உலக நாட்டு முஸ்லிம்களுக்கு உலக நாடு மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிவாயாக. வாசந்தா வாசந்த அலமதுல்லா.